அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சென்ற தொடரில் குர்ஆன் சுன்னா இரண்டுமே வஹிதான் என்கிற அடிப்படையை நாம் பார்த்தோம். இந்த தொடரிலே குர்ஆனுடன் சுன்னா எப்படி இயைந்து செயல்படுகிறது, குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன என்பது குறித்து சுருக்கமான ஒரு விளக்கத்தினை நாம் பார்க்க இருக்கிறோம். குர்ஆன் சுன்னா இரண்டுமே இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள். குர்ஆனோடு சுன்னா எப்படி இயைந்து செயல்படுகிறது என்று நாம் கேட்டால், முதலாவது நாம் குர்ஆனையும் சுன்னாவும் எடுத்து பார்த்தால், குர்ஆனில் சொல்லப்பட்ட அதே செய்திகள் சுன்னாவிலும் சொல்லப்பட்டிருக்கும், ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்கும். குர்ஆனில் சொல்லப்பட்ட அதே செய்தி ஹதீஸில் வந்திருக்கின்ற போது அது ஒன்றுக்கொண்டு முவாஃபகாக, அதாவது தொடர்பாக ஒன்றை கொண்டு ஒத்ததாக இருப்பதை நாம் பார்க்கலாம். இதற்கு உதாரணமாக குர்ஆனிலே அல்லாஹு தஆலா எங்களுக்கு, அதாவது வஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப், மனைவிமார்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். ஹதீஸ்களை எடுத்து பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அவர்களுடைய அவர்களிடத்திலே தவறுகள் ஏற்படும், அந்த தவறுகளை நீங்கள் பெரிதுபடுத்த வேண்டாம் என்பன போன்ற பல செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் குர்ஆனில் சொல்லப்பட்ட அதே செய்தியை சுன்னாவும் சொல்லக்கூடிய அமைப்பிலே இஸ்லாத்தினுடைய பல போதனைகளை நாம் பார்க்கலாம். இது ஒரு வகை என்று சொல்லலாம். இதில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஏனென்றால் குர்ஆனில் சொல்லப்பட்டது ஹதீஸிலும் சொல்லப்படுகிறது என்கிற அடிப்படையில் எடுத்துக்கொள்வார்கள். இரண்டாவது வகை என்னவென்று கேட்டால், குர்ஆனில் சொல்லப்பட்டதற்கு சுன்னா விளக்கம் சொல்லுகிற அமைப்பிலே இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணிகளில் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வது என்பது மிக முக்கியமான ஒரு பகுதியாகும். அல்குர்ஆனிலே அல்லாஹு தஆலா وَأَنزَلْنَا إِلَيْكَ الذِّكْرَ لِتُبَيِّنَ لِلنَّاسِ مَا نُزِّلَ إِلَيْهِمْ وَلَعَلَّهُمْ يَتَفَكَّرُونَ. நபியே, மக்களுக்கு இந்த வேதத்தை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவே இதை நாம் உம்மீது இறக்கினோம். வலஅல்லாஹும் யத்தஃபக்கரூன், அவர்களும் சிந்திக்கலாம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுக்கு சொல்லக்கூடிய ஒரு விளக்கம் இருக்கிறது. நாமும் சிந்தித்து குர்ஆனிலிருந்து சில விளக்கங்கள் பெறுவதற்கான இடம்பாடு இருக்கிறது என்பதை இந்த வசனம் சொல்கிறது. இங்கு சுன்னா என்கிறது குர்ஆனுக்கு விளக்கமாக அமையும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறார். மம அஞ்சல்னா அலைக்கல் கிதாப இல்லா லித்துபையின் அலகம், 16 அத்தியாயத்தின் 44 வசனம். நாம் முன்னர் சொன்ன வசனம் இது 16 அத்தியாயத்தின் 64 வசனம். இங்கும் அல்லாஹு தஆலா அந்த மக்களுக்கு இதை நீ தெளிவுபடுத்த வேண்டுவதற்காகவே இந்த வேதத்தை உன் மீது நாம் இறக்கினோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். 4 அத்தியாயத்தின் 105 வசனத்திலே இன்ன அன்சல்னா இலைக்கல் கிதாப பில் ஹக்கி, நபியே உண்மையை கொண்டு இந்த வேதத்தை உன் மீது நாம் இறக்கினோம். லி தஹ்கும பைன நாசி பிமா அராக்கல்லா, அல்லாஹு தஆலா உமக்கு காட்டக்கூடிய விதத்தில் மக்களுக்கு நீர் இதை வைத்து தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்பதற்காகவே இந்த வேதத்தை உம்மீது நாம் இறக்கினோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். குர்ஆனை அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்குகின்ற அதே நேரத்தில் அதை எப்படி விளக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வே நபி அவர்களுக்கு காட்டி கொடுப்பான். பிமா அராக்கல்லா, அல்லாஹ் உமக்கு காட்டிய அடிப்படையில் இந்த குர்ஆனுக்கு நீங்கள் விளக்கம் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வது அவருடைய பொறுப்பு. அந்த விளக்கம் அவர்களுடைய சொந்த விளக்கமாக இருக்காது, அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்களுக்கு வந்ததாக இருக்கும். குர்ஆனுக்கு சுன்னா என்ன அடிப்படையில் விளக்கமாக அமைகிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். சில நேரங்களிலே குர்ஆனிலே அல்லாஹு தஆலா முஜிமலாக சுருக்கமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பான், சுன்னா வந்து அதுக்குரிய விளக்கத்தை சொல்லும். சுன்னாவை ஏற்க மாட்டோம் என்று மறுக்கிறவர்களுக்கு இந்த இபாதத்தை எப்படி செய்வது என்கிற ஒரு முடிவை நாம் எடுக்க முடியாது. சில இடங்களிலே முத்தலக்காக பொதுப்படையாக ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கும், அதை சுன்னா வந்து, அதாவது முக்கையத், இது இதுக்கு மட்டும்தான் உரியது என்று வரையறை செய்வதை நாம் பார்க்கலாம். சில இடங்களிலே அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா ஆமாக பொதுவாக ஒரு செய்தியை சொல்லியிருப்பான், ஹதீஸ் வந்து அந்த பொதுவான வார்த்தை பிரயோகம் செய்யப்பட்டிருந்தாலும் அந்த பொதுவான வார்த்தை பிரயோகத்தினுடைய அர்த்தம் இங்கு கொள்ளக்கூடாது, இதுக்கு தனியான அர்த்தம் இருக்கிறது என்று விளக்கம் சொல்கிற அமைப்பிலே இருக்கும். குர்ஆனிலே சில விஷயங்களை பார்க்கிற போது இதா அதா என்கிற ஒரு முஷ்கிலா, ஒரு சந்தேகமான பார்வை வருகிற போது சுன்னா வந்து இதுதான் அதற்குரிய விளக்கம் என்கிற தெளிவை கொடுக்கும். உண்மையிலேயே உலக வரலாற்றிலே குர்ஆன் மற்றும் போதும் என்று சொல்லக்கூடிய ஒரு குழுவினர் உருவானார்கள். அவர்கள் சுன்னாவை முழுமையாக மறுப்பார்கள். யாராவது ஒருவர் குர்ஆன் மட்டும் போதும், சுன்னா தேவையில்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்தால் நிச்சயமாக அவர்களால் குர்ஆனை செயல்படுத்த முடியாது. குர்ஆனை செயல்படுத்துகிற விஷயத்தில் அவர்கள் ஹதீஸ்களை மறுத்தாலும் தங்களுடைய மனோ இச்சைக்கு கட்டுப்பட வேண்டிய நிர்பந்த நிலை அவர்களுக்கு ஏற்படும். ஏனென்றால் சுன்னாவினுடைய விளக்கம் குர்ஆனுக்கு தேவை என்று அல்லாஹு தஆலா தெளிவாக கூறுகிறான். சிலர் குர்ஆனிலே அனைத்தும் இருக்கிறது என்கிற கருத்தில் வரக்கூடிய வசனங்களை வைத்துக் கொண்டு குர்ஆன் மட்டும் போதும் என்கிற கருத்தை சொல்கிறார்கள். அதே குர்ஆனில் தான் அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறான். அந்த விளக்கம் இல்லாமல் குர்ஆன் பூரணமாகாது. எனவே குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்கிறவர்கள் அவர்கள் தங்களை அகல் குர்ஆன் என்று அழைத்துக் கொண்டாலும் அவர்களுக்கும், குர்ஆனை உடையவர்கள் என்று அழைத்துக் கொண்டாலும் அவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நான் மேலே சொன்னவற்றுக்கு சில உதாரணங்களை சொன்னால் இன்னும் ஓரளவு தெளிவாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா நீங்கள் அகீமுஸ்ஸலா, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொல்கிறான். ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் தொழ வேண்டும், எந்தெந்த நேரத்திலே தொழ வேண்டும், அந்த தொழுகையினுடைய அமைப்பு என்ன, ஆரம்பம் என்ன, முடிவு என்ன, அதனுடைய ரகாயத்துக்களுடைய எண்ணிக்கை என்ன என்கிற எந்த விவரமும் குர்ஆனிலே இல்லை. தொழுகையோடு சம்பந்தப்பட்ட ஓரிரு விஷயங்கள் குர்ஆனில் வந்திருக்கிறது. ருக்கு வந்திருக்கிறது, சுஜூது வந்திருக்கிறது, அதே நேரத்தில் கியாம் நின்ற நிலையிலே இறைவனை வணங்குதல் என்கிற வார்த்தைகள் வந்திருக்கிறது. இந்த ருக்கு சுஜூதுடைய அமைப்பு கூட என்ன என்கிறது, எந்த அமைப்பு என்கிறது கூட நாம் குர்ஆனிலே நேரடியாக காண முடியாது. ஆனால் சுன்னா வந்து அகீமுஸ்ஸலா, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ்வுடைய அந்த குர்ஆனுடைய போதனையை எந்த அடிப்படையில் செயல்படுத்த வேண்டும் என்று விரிவாக நமக்கு சொல்லித் தருகிறது. அதே போன்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நீங்கள் ஜகாத்தை கொடுங்கள் என்று சொல்கிறான். ஜகாத் கொடுக்க வேண்டும் என்ற கடமை குர்ஆனிலே சொல்லப்படுகிறது. அந்த ஜகாத்தினுடைய கடமை என்றால் என்ன, ஒருவர் ஜகாத்து எவ்வளவு இருந்தால் கொடுக்க வேண்டும், என்னென்ன பொருட்களுக்கு கொடுக்க வேண்டும், எத்தனை வீதம் கொடுக்க வேண்டும், விவசாயத்திலே நீர்ப்பாய்ச்சி விவசாயம் செய்தால் எத்தனை வீதம் கொடுக்க வேண்டும், மழை நீரை நம்பியை விவசாயம் செய்தால் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்கிற முழுமையான விவரங்களை சுன்னாதான் நமக்கு தருகிறது. குர்ஆன் அதாவது சுருக்கமாக சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை குர்ஆன் அதாவது சுன்னா வந்து விளக்கமாக விரிவாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். இதே போன்று ஹஜ்ஜி உம்ரா போன்ற விஷயங்களை எடுத்துக்கொண்டால் ஓரிரு விஷயங்கள் அதிலே சொல்லப்படுகிறது. சக்தி உள்ளவர்கள் ஹஜ்ஜி செய்ய வேண்டும், ஹஜ்ஜை ஆரம்பித்தால் முடிக்க வேண்டும் என்கிற விவரங்கள் சொல்லப்படுகிறது. ஹஜ்ஜினுடைய கிரியைகள் என்ன, என்னென்ன அமைப்பிலே நடந்து கொள்ள வேண்டும், இஹ்ராத்திலே இருக்கும்போது என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது போன்ற பல விவரங்களை நாம் சுன்னாவின் ஊடாகத்தான் பார்த்து பார்க்கிறோம். இந்த அடிப்படையிலே பார்த்தால் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு இபாதத்தை செய்வதாக இருந்தாலும் சுன்னாவினுடைய நபி அவர்களுடைய ஹதீஸினுடைய விளக்கம் மிக மிக அவசியமாக இருக்கிறது. இந்த அடிப்படையில் சுன்னா என்கிறது எவ்வளவு முக்கியமானது, ஹதீஸ் என்கிறது எவ்வளவு முக்கியமானது என்கிறதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் குர்ஆனை நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால் கட்டாயமாக சுன்னா இருந்திருக்கு இருக்க வேண்டும். சுன்னா இல்லாமல் குர்ஆனை நாம் சரியாக நடைமுறைப்படுத்த முடியாது. அடுத்ததாக குர்ஆன் முத்தலக்காக பொதுவாக ஒரு வார்த்தை பிரயோகத்தை சொல்லியிருக்கும். அதை இதுதான் என்று சுன்னா வரையறை செய்வதை நாம் பார்க்கலாம். உதாரணமாக அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா வசாரிக்கு வசாரிக்கத்து பக்தவு ஐதியஹுமா, திருடிய ஆண் பெண் இருவருடைய கைகளையும் நீங்கள் வெட்டுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறாங்க. கையுங்கிற வார்த்தையை நாம் பல இடங்களிலே பல மாதிரி பயன்படுத்துவோம். ஒரு மனிதனுடைய புஜத்திலிருந்து அவனுடைய முழு கையையும் குறிப்பதற்கும் நாம் கையுங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். முழங்கையிலிருந்து முன்பகுதி வரைக்கும் பயன்படுத்த சொல்வதற்கும் நம்ம கை என்ற வார்த்தையை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதுக்கு அந்த அர்த்தத்தை நாம் சொல்லலாம். மணிக்கட்டுக்கு வரையும் இருக்கக்கூடிய முன்பகுதியை மாத்திரம் கூட நாம் கை என்று சொல்லலாம். கை என்கிற வார்த்தைங்கிறது முழுமையானது. இப்போது திருடியவருடைய கையை எங்கிருந்து வெட்டுது, புஜத்திலிருந்து வெட்டி விடுவதா, முழங்கையிலிருந்து வெட்டுவதா, மணிக்கட்டிலிருந்து வெட்டுவதா என்று கேட்டால் சுன்னா வந்து கையுங்கிறது பொதுவான ஒரு வார்த்தை பிரயோகம், முழுமையையும் குறிக்கக்கூடியதாக இருந்தாலும் அந்த முழு பரிகையும் இந்த வார்த்தையினுடைய நோக்கம் இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறது. இதே போன்று ஷாரிக், திருடன் என்று சொன்னால் எதை திருடினாலும் எப்போது திருடினாலும் எந்த சூழ்நிலையில் திருடினாலும் திருடன் என்ற வார்த்தைக்குள் அது வரக்கூடியதுதான். ஆனால் சுண்ணா வந்து எந்த மாதிரியான எவ்வளவு பெருமதிக்கு மேற்பட்ட பொருட்களை திருடினால் இந்த தண்டனையை கொடுக்கலாம் என்கிறதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எனவே குர்ஆன் முத்தலக்காக சொல்லியிருக்கக்கூடிய, அதாவது பொதுவையாக முழுமையாக சொல்லியிருக்கக்கூடிய ஒன்றை சுண்ணா வந்து வரையறை செய்வதை நாம் பார்க்கலாம். சில நேரங்களில் இது விளக்கம் என்கிறது தெளிவாக விளங்கும். சில இடங்களிலே அது முரண்படுவது போல தெரியக்கூடிய சூழல் வரும். அதை முரண்பாடாக நாம் எடுத்துக்கொண்டால் குர்ஆனும் சுண்ணாவும் முரண்படுகிறது என்கிற தவறான நிலைக்கு வரலாம். உதாரணமாக அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தா, இறந்தவைகள் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறான். இறந்தவை என்கிறதிலே எல்லாமே அடங்கக்கூடியதுதான். சுண்ணா வந்து எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது கடல்வாழ் உயிரினங்கள், நீர்வாழ் உயிரினங்கள், குறிப்பாக உதாரணமாக மீன், அது இறந்தாலும் சாப்பிடலாம். அந்த காலத்திலே ஒரு வகையான வெட்டுக்கிளியை அவர்கள் சாப்பிட்டு வந்தார்கள், அதையும் இறந்தாலும் சாப்பிடலாம் என்பதை சுண்ணா வந்து எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறது. இதை நாம் குர்ஆன் பொதுப்படையாக சொன்ன ஒன்றை சுண்ணா வந்து வரையறை செய்து எமக்கு சொல்கிறது, அல்லது குர்ஆன் அதாவது ஆமாக சொன்ன ஒன்றை சுண்ணா வந்து தஃப்ஸீர் பண்ணுகிறது என்கிற அடிப்படையிலே நாம் எடுத்துக்கொள்ளலாம். எப்படி எடுத்துக்கொள்ளாத பட்சத்திலே குர்ஆன் இறந்தவற்றை ஹராமாக்குகிறது, அதாவது சுண்ணா வந்து மீனை இறந்ததுக்கு பிறகு சாப்பிடலாம் என்று ஹலாலாக்குகிறது, குர்ஆனுக்கு இந்த குர்ஆனுடைய பொதுவான சட்டத்துக்கு இந்த சுண்ணா ஹதீஸ் முரணாக இருக்கிறது என்று தப்பாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படும். இது தவறான ஒரு நிலைப்பாடாகும். இதேபோன்று குர்ஆனை பொறுத்தளவிலே ஒரு விஷயத்தை சொல்வதற்கு பொதுவான ஒரு வார்த்தை பிரயோகத்தை சொல்லியிருக்கும். சுண்ணா வந்து அது இதைத்தான் குறிக்கிறது என்று ஆமாக இருக்கக்கூடியதை ஹாசாக தனிப்பட்ட ஒன்றுக்குரியதாக ஆக்குவதை நாம் பார்க்கலாம். இந்த அடிப்படையிலும் குர்ஆனுக்கு சுண்ணா விளக்கமாக அமைகிறது. உதாரணமாக அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின் உலாய்க லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன், எவர்கள் ஈமான் கொண்டு தங்களுடைய ஈமானுடன் லுல்மை கலக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் மறுமையிலே பாதுகாப்பும் இருக்கிறது, அவர்கள்தான் அதாவது நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்கிறார். இந்த வசனம் இறங்கிய போது சஹாபாக்களுக்கு பெரும் ஒரு சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிந்தனை ஏற்பட்டது. அநியாயம் என்கிற லுல்ம் என்கிற வார்த்தை எல்லா வகையான அநியாயத்தையும் குறிக்கும். இந்த அநியாயத்துக்கு உட்படாதவர்கள் யார்தான் இருக்கிறார்கள்? அப்படி என்றால் யாருக்குமே மறுமையிலே பாதுகாப்பு கிடைக்காதா, யாருமே இந்த நேர்வழி என்கிற வட்டத்துக்குள் வரமாட்டார்களா என்கிற சந்தேகம் ஏற்பட்டது. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள். துல்ம் என்கிற வார்த்தை எல்லா வகையான அநியாயத்தையும் குறிக்குமாக இருந்தாலும் இந்த இடத்திலே துல்ம் என்கிற வார்த்தை சிறுக்கை குறிக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினார்கள். யார் ஈமான் கொண்டு தங்கள் ஈமானுடன் சிறுக்கை இணை வைத்தலை கலக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் மறுமையிலே பாதுகாப்பு இருக்கிறது, அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்கிற அர்த்தத்தை தான் அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் சொல்கிறான் என்று கூறி, இதற்கு ஆதாரமாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகனுக்கு போதனை செய்கிற போது யா புனைய லா துஸ்ரிக் பில்லா, என்னர்மே மகனே நீ அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே, இன்ன ஷிர்க லதுல்முன் அலீம், ஷிர்க் என்பது மிகப்பெரிய அநியாயம் என்ற செய்தியை சொன்னார்கள். இங்கு ஷிர்கை துல்ம் என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்கிறார்கள். இந்த வசனத்திலே துல்ம் அநியாயம் என்ற பொதுவான வார்த்தை பயன்படுத்தப்பட்டாலும் அந்த அநியாயத்தினுடைய அர்த்தம், அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் சிறுக்கு தான், சிறுக்கு செய்யக்கூடாது, செய்யாதவனுக்கு மறுமையிலே பாதுகாப்பு இருப்பது என்பதை சொல்லத்தான் இந்த வசனம் இப்படி அமைந்திருக்கிறது என்று சொன்னார்கள். துல்ம் என்ற வார்த்தை பொதுவான அர்த்தத்தை தந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது சிறுக்கைத்தான் குறிக்கும் என்று அதை வரையறை செய்திருப்பதை நாம் பார்க்கலாம். இவ்வாறு குர்ஆனுக்கு சுண்ணா விளக்கமாக அமையக்கூடிய சூழலை பார்க்கிறோம். மூன்று, அடுத்ததாக குர்ஆனிலே ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கும், அதனுடைய அர்த்தத்தை தீர்மானிக்கிறதுல இதுதான் என்று முழுமையாக தீர்மானிப்பதிலே சில நேரங்களிலே சந்தேகங்கள் ஏற்படலாம். உதாரணமாக குலு வஷ்ரபு ஹத்தா யதபையன லக்கும் அல்-கைத்துல் அபியது மினல் கைத்தில் அஸ்வத் மினல் ஃபஜ்ர், அதிகாலை பொழுதின் வெள்ளை இரு கருப்பு நூலிலிருந்து வெள்ளை நூல் தெளிவாகிற வரைக்கும் நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் என்று நோன்பு சம்பந்தப்பட்ட வசனம் பேசுகிறது. வெள்ளை நூல் கருப்பு நூல் என்பது ஒரு நபித்தோழர் வெள்ளை நூலையும் கருப்பு நூலையும் வைத்து பார்த்தால் இது வித்தியாசம் விளங்கக்கூடிய அளவுக்கு வேறுபாடு இருக்கும் வரைக்கும் சாப்பிடலாம் என்கிற ஒரு நிலையை அடைந்தார். இது குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கூறிய போது இங்கு வெள்ளை நூல் கருப்பு நூல் என்கிறது நூலை குறிக்காது, அதாவது ஃபஜ்ரினுடைய இருளிலிருந்து வெளிச்சம் வெளியாகக்கூடிய அந்த நேரத்தை குறிக்கும், அதுவரைக்கும் சகருடைய நேரம் என்கிறதை குறிப்பதுதான் இந்த வசனம் அருளப்பட்டிருக்கிறது என்கிற தெளிவை கொடுத்தார்கள். இவ்வாறு குர்ஆனிலே சொல்லப்பட்டிருப்பதற்கு இதுதான் விளக்கம் என்ற அடிப்படையிலே ஒரு சந்தேகமான விஷயத்துக்கு தெளிவுபடுத்தக்கூடிய அமைப்பிலே சுன்னா அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது ஒரு வகை இருக்கிறது. சில அறிஞர்கள், கடந்த காலத்திலே வாழ்ந்த சிலர் இதிலே சர்ச்சைகளை கிளப்பியிருக்கிறார்கள். அதுதான் குர்ஆனிலே சொல்லப்படாத புதிய சட்டங்களையும் சுன்னா சொல்லும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய வகைக்குட்பட்டவர்கள், சுன்னாவும் தனியாக சட்ட மூலாதாரமாக இருக்கிறது. இந்த அடிப்படையிலே குர்ஆனில் வராத சில சட்டங்கள் சுன்னாவிலே வரும். குர்ஆன் இல்லா சட்டம் என்று நாம் அதை மறுக்க முடியாது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதாக்கும் ரசூல் ஃபஹுதுஹு, அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு எதை தந்தாரோ அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று குர்ஆன் தான் நமக்கு சொல்கிறது. எனவே சுன்னா என்பது குர்ஆனில் இல்லாத புது சட்டத்தை சொல்வதாகவும் இருக்கும். உதாரணமாக, அதாவது கடல் நீர் சுத்தமா அசுத்தமா, இதை எங்களுக்கு ஹதீஸ் சொல்கிறது. கடல் நீரிலே மரணித்தவைகள் சுத்தமா அசுத்தமா, ஹலாலா ஹராமாங்கிறதை எங்களுக்கு ஹதீஸ் சொல்கிறது. இதே போன்று கழுதை மாமிசம், குர்ஆனுடைய வசனங்களை வைத்து பார்க்கிற போது கழுதை மாமிசம் ஹராம் என்பதற்கான ஆதாரங்களை நாம் பார்க்க முடியாது. ஹதீஸ்களில் தான் அது தடைப்பட்டு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று வேட்டையாடக்கூடிய விலங்குகள் ஹராம் என்பதற்கான ஆதாரத்தை நாம் குர்ஆனில் தனியாக பார்க்க முடியாது. அதே போன்று, அதாவது கழுகு போன்ற வேட்டை பாடக்கூடிய பறவைகளுடைய மாமிசம் ஹராம் என்பதை நாம் ஹதீஸில் பார்க்கிறோம். சிலர் இந்த ஹதீஸ்களை மறுத்து அவற்றை சாப்பிடலாம் என்கிற கருத்தை சொல்லியிருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். அதே போன்று ஒரு பெண்ணையும் அவருடைய சகோதரியையும் ஒரே நேரத்தில் ஒருவர் திருமணம் செய்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது. குர்ஆனிலே அந்த அமைப்பு வந்திருக்கவில்லை. குர்ஆனிலே அல்லாஹு தஆலா திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்டவர்களில் இந்த அமைப்பு கிடையாது. ஒரு பெண்ணையும் அந்த பெண்ணுடைய சாட்சி உம்மாவினுடைய சகோதரியையும் ஒரே நேரத்தில் திருமணம் முடிக்க முடியாது. ஒரு பெண்ணை திருமணம் முடித்தவர் அந்த பெண்ணை தலாக் சொல்லி விட்டாரோ அல்லது அந்த பெண் மரணித்து விட்டாலோ அவனுடைய திருமண உறவு முடிந்துவிட்டால் அடுத்ததாக அந்த பெண்ணுடைய சகோதரியை மனம் முடிக்கலாம், மாமியை மனம் முடிக்கலாம், அந்த பெண்ணுடைய சாட்சியை மனம் முடிக்கலாம். ஒரே நேரத்தில் ஒரு பெண்ணையும் அந்த பெண்ணுடைய சகோதரியையும், அந்த பெண்ணையும் அந்த பெண்ணுடைய சாட்சியையும், அந்த பெண்ணையும் அந்த பெண்ணுடைய மாமியையும் மனைவியாக, அதாவது ஒருவர் வாழ்க்கை நடத்த முடியாது என்பன போன சட்டங்கள் சுன்னாவிலே தனியாக வந்திருக்கிறது. எனவே குர்ஆனில் இல்லாத சில சட்டங்களையும் சுன்னா தரும். இந்த மூன்று அடிப்படையிலும் சுன்னா இஸ்லாமிய சட்ட வாக்கத்திலே பங்களிப்பு செய்யும். மூன்றையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிலர் நாலாவது ஒரு வகை சொல்வார்கள், குர்ஆனுக்கு முரணாக சுன்னா வரும் என்று, அப்படி வரக்கூடிய சுன்னாவை மறுக்க வேண்டும் என்று. குர்ஆனுக்கு முரணாக சுன்னா வராது. அப்படி ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண் போல் தென்படுகிறது என்றால் அது உண்மையில் முரணாக இருக்காது. ஒன்றில் நாம் குர்ஆனுடைய அர்த்தத்தை தவறாக விளங்கியிருப்போம், அல்லது ஹதீஸினுடைய அர்த்தத்தை நாம் தவறாக விளம்பிக்கிறோம். நாம் விளங்கிய விளக்கத்தில் எங்காவது ஒரு இடத்தில் குறைபாடு இருக்கும். உண்மையான சஹீஹான ஆதாரபூர்வமான ஹதீஸ் வந்து குர்ஆனுக்கு முரணாக இருக்காது, ஒத்து போறதாக இருக்கும், அல்லது அது சொன்னதை பொதுவாக சொன்னதை வரையறை சிலதாக இருக்கும். இது நாம் ஏற்கனவே சொன்ன இந்த அமைப்புக்குள் இருக்கலாமே தவிர முரண் என்கிற அமைப்புக்குள் வராது. இந்த அடிப்படையிலே குர்ஆன் சுன்னா இரண்டுமே இஸ்லாத்தினுடைய மூலாதாரங்கள். குர்ஆனோடு சுன்னா இந்த மூன்று அடிப்படைகளில் செயல்பட்டு வருகிறது என்கிற ஒரு அடிப்படையை நாம் புரிந்து கொள்ளலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பூரண தெளிவோடு மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ